கௌரவ சிவசக்தி ஆனந்த்.
நன்றி குழுக்களின் பிரதி தவசாளர் அவர்களே. இந்த வரவு செலவு திட்டத்தில் எனக்கும் நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்கு நீலமும் பச்சையும் கலந்த மங்களகரமான வரவு செலவு திட்டத்தை முன்ன நாள் வெளிகுவார் அமைச்சரும் இன்றைய நிதியமைச்சருமான மங்கள சமரவீரா முதன்முறையாக இந்த சபையிலே சமர்ப்பித்துள்ளார். தன்னுடைய ராஜதந்திர அனுபவங்களை கொண்டு நாடு எதிர்நோக்கியிருக்கும் சர்வதேச நெருக்கடிகளை சமாளிப்பதை நோக்கமாக கொண்டு உலக மயமாக்கலுக்கு கேந்திர மையமாக இலங்கையை பயன்படுத்தி கொள்வதற்கு அனுமதி அளிப்பதற்காகவே 2018 வரவு செலவு திட்டத்தை நோக்க வேண்டியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னைய தாராளமய கொள்கையின் நீட்சி வடிவமான உலகமயமாக்கல் சிந்தனையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய விவசாய உற்பத்தி மற்றும் கடல்சார் உற்பத்தி ஆகியவற்றுடனான சுயசார்பு பொருளாதார கொள்கையும் கலந்த பச்சை மற்றும் நீல வண்ண வரவு செலவு திட்டமாக முன்மொழியப்பட்டுள்ள போதிலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா உள்ளிட்ட மேற்குலகு நாடுகளையும் சீனா ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற ஆசியா நாடுகளையும் சமாளிக்கும் போக்கிலேயே 2018 வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தமிழ் தேசிய இனத்தின் உரிமை குரலை அடக்குவதற்காக இராணுவத்துக்கான செலவை அதிகரித்து எம்மை கொன்றொழிப்பதற்காகவும் பலரை காணாமல் ஆக்குவதற்காகவும் ஏராளமான சொத்துக்களை இழப்பதற்கும் பலர் இன்று வரை சிறை தண்டனை அனுபவிப்பதற்கும் காரணமான பாதுகாப்பு அமைச்சுக்காக இந்த நாடு வாங்கிய கடனுக்கு இன்று சகலவற்றையும் இழந்து வாழ்வதற்கே தடுமாறும் தமிழ் சமூகம் இந்த அரசுக்கு வரி கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வெளித்தோட்டத்தில் பார்க்கின்ற போது இது நல்லிணக்கத்தை உருவாக்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தோன்றினாலும் ஐநா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் நெருக்கடிகளை சமாளிக்கும் நோக்கிலும் முன்னைய அரசாங்கத்தினால் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட சீனா சார்பு கொள்கையை கைவிட முடியாது கையறும் நிலையிலும் அனைத்து தரப்பினரையும் திருப்திப்படுத்தும் வகையிலே இந்த வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளது. மீண்டும் செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் முதலீட்டு செலவுகளுக்கு மீண்டும் வெளிநாடுகளிலேயே தங்கியிருக்கும் நிலை உருவாகியுள்ளது. அதனை பெற்றுக்கொள்வதற்காகவே எமது நலனின் அக்கறை கொண்டுள்ளது போல் இந்த அரசாங்கம் நடிக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்திலும் பற்றாக்குறையை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பது குறித்து தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இதனால் உதவி வழங்கும் நாடுகளும் கடன் வழங்கும் நாடுகளும் மீண்டும் துண்டுவிழும் தொகையை குறைக்குமாறு கோரிக்கையை விடுக்கும். எனவே வரவு செலவு திட்டம் நடைமுறைப்படுத்த தொடங்கிய பின்னரும் மேலும் அதிக வரிகள் இந்த அரசாங்கம் கண்டுபிடித்து நாட்டு மக்களை அதாள பாதாளத்துக்கு தள்ளும் ஆபத்தே உள்ளது. ஒருபுறம் சலுகைகள் அள்ளி தெளித்திருப்பதாக காட்டப்பட்டாலும் வழிநடத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கை போன்றே இதிலும் ஒரு தெளிவின்மை இருப்பதை உணர முடிகிறது. துண்டுபிழும் தொகை குறைப்பதற்கான திட்டத்தை வெளிப்படையாக தெரிவிக்காத வரையில் வடக்கு கிழக்கிலே மேற்கொள்ளப்படும் தொழில்சார் அபிவிருத்திகள் வெறும் காகித அறிக்கைகளாகவே மட்டும் இருக்கும் அல்லது பேர்பலகை திட்டங்களாக மட்டும் இருக்கும். கல்வித்துறையில் நாம் முன்வைத்த சில விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளமை மகிழ்ச்சியை தருகிறது. தொழில் பயிற்சி அளிப்பதன் மூலம் இந்த நாட்டிலே பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியாத இளைஞர்கள் பல்கலைக்கழகம் பட்டப்படிப்பை நிறைவு செய்த இளைஞர்களும் தமது எதிர்காலத்தை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இவை அடுத்து கல்வியாண்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே எமது விருப்பம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வவுனியா வளாக நூல் நிலையத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் பன்னி பல்கலைக்கழகமாக உருவாவதற்கான நடவடிக்கையை எடுக்காமல் இருப்பது கவலை அளிக்கிறது. யுத்தத்தினால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொழில்துறை அபிவிருத்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் எத்தகைய தொழிற்சாலைகள் அமையப் போகிறது என்பது குறித்து அவை எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்தும் தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. நாம் கடந்த 5/10/2016 கீழ்வரும் விடயங்களை பரிந்துரை செய்திருந்தோம். வடமாகாண அபிவிருத்தி தொடர்பான பரிந்துரைகள். 1. விவசாய பயிற்சியை நவீனப்படுத்தி உணவு உற்பத்தியிலே தன்னிறைவு அடைதல் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை ஆராய்தல். 2. இயற்கை பசளைகளை பயன்படுத்தி தரமான மரக்கறி வகைகளை உற்பத்தி செய்து நாட்டு மக்களுக்கு போசாக்கான மரக்கறிகளை வழங்குவதுடன் அவற்றுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்துதல். 3. குறிப்பிட்ட பருவங்களில் மட்டும் கிடைக்கும் மரக்கறிகளை வெட்டி ஈரப்பதம் நீக்கி பொதி செய்து வருடம் முழுவதும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல். மரக்கறிகள் சமைப்பதற்கு ஏற்ற வகையிலே வெட்டுவதால் அலுவலகம் செல்வோர் எளிதில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இயற்கை பசைகளை பயன்படுத்துவதால் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெண்கள் தலைமைத்துவமாக கொண்ட ஏராளமான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படும். 4. எமது மாம்பழங்களுக்கு, பலாம்பழங்களுக்கும், அன்னாசி பழங்களுக்கும் உலகிலே நல்ல கேள்வி இருப்பதால் அவைகளை நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கும் அவற்றின் மூலம் தயாரிக்கப்படும் ஜெல்லி, ஜாம் மற்றும் சார்களை ஏற்றுமதி செய்வதற்கும் முயற்சிக்கலாம். 5. கால்நடை வளர்த்தல் எமது பிரதேசத்தில் விவசாயத்தை ஒட்டிய உப தொழிலாக இருப்பதால் பால் மற்றும் பால் உற்பத்தி பொருட்களை அதிகளவில் உற்பத்தி செய்து அவற்றுக்கான சந்தை வாய்ப்புகளை உருவாக்குதல். 6. மின்சாரம், மின் சாதன பொருட்கள், சுவிட்ச், பிளக் போன்றவற்றை நாம் இறக்குமதி செய்து உபயோகிக்கின்றோம். அவற்றின் மூலப்பொருட்கள் பிளாஸ்டிக் துகள்களை இறக்குமதி செய்து அவைகளை நாமே சர்வதேச தரத்திலே உற்பத்தி செய்வதன் ஊடாக எமது இறக்குமதி செலவை குறைக்க முடிவதுடன் எமது தேவை போக எஞ்சியவற்றை ஏற்றுமதி செய்யவும் பின்னர் ஏற்றுமதியை இலக்காக வைத்து இத்தொழிலை அபிவிருத்தி செய்யவும் முடியும். 7. சுற்றுலாத்துறை என்பது எமது நாட்டுக்கு இயற்கை கொடுத்த அருங்கொடை என்றே சொல்லலாம். ஆகவே நாம் அந்த கொடையை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சுற்றுலா வழிகாட்டிகளை உருவாக்கி அவர்களுக்கான பிரத்யோக அடையாள அட்டைகளை வழங்கி அவர்களை உத்தியோகபூர்வ வழிகாட்டிகளாக பிரகடனப்படுத்தி அவர்களுக்கு நாட்டில் உள்ள அனைத்து சுற்றுலா மையங்களை பற்றிய தகவல்களையும் வழங்கி வெளிநாடுகளிலிருந்து வருவோர் எத்தகைய சிரமமின்றி எமது நாட்டை பற்றி நன்கு தெரிந்து கொள்வதற்கும் வழி செய்ய வேண்டும். சுற்றுலாவுக்கு வருபவர்கள் பல்வேறு வர்க்கத்திலிருந்து வரக்கூடும். அவர்களுக்கு ஏற்ப விடுதி வசதிகளையும் செய்து கொடுத்து நன்கு உபசரித்து வருபவர்கள் எவ்விதத்திலும் ஏமாற்றப்படாமல் இருப்பதை உத்தரவாதம் அளிக்கும் வகையில் விடுதி முகாமியத்துவம், விருந்துபசாரம், சரித்திர முக்கியத்துவம் பெற்ற இடங்களில் ஒன்று விடாமல் சுற்றி காட்டி எமது கலாச்சார பண்பாடுகளை வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு தெளிவாகவும் ஒளிவு மறைவின்றியும் எடுத்து செல்லக்கூடிய வகையில் வழிகாட்டிகளை உருவாக்குவது போன்ற மூலம் ஏராளமானோருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியும். சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு விடுதி அமைப்பாளர்களுக்கும் ஆங்கில அறிவை ஊட்டுவது மிக முக்கியமான பணியாகும். இதற்கு எமது நாட்டிலேயே ஏராளமான ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். பற்றாக்குறை நிலவும் பட்சத்தில் வெளியிலிருந்து நிபுணர்களை அழைத்து பயிற்சி அளிக்க முடியும். உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று தாய்நாட்டை நேசிப்பவர் பலர் நாடு திரும்பியுள்ளனர். இவர்களின் மொழி அறிவை பயன்படுத்தி சுற்றுலாத்துறையில் இணைப்பதன் மூலம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க முடியும். அவர்களின் சேவையின் மூலம் சுற்றுலாத்துறை சிறப்பாக அபிவிருத்தி செய்ய முடியும். மேற்கண்டவற்றுடன் வன்னியின் மன்னார், முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் பயிர் செய்கையுடன் மீன்பிடி தொழிலும் சிறந்து விளங்குவதால் மீன்கள் மற்றும் கடல் உணவு வகைகள் உள்நாட்டு பாவனைக்கும் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். பொது செய்யப்பட்ட மீன்கள் நாமே தயார் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். எமது கருவாடுகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். இவைகளை செய்வதற்கு ஏற்றுமதி சந்தையில் சிறந்த போட்டித்தன்மையை பேணுவதற்கும் பவுனியாவின் ஓமந்தை பொருளாதார வர்த்தக மையம் ஒன்றை அமைத்தல் சிறப்பானதாக அமையும். ஓமந்தையில் வடக்குக்கான நுழைவாயில் இருப்பதால் போதிய இடவசதி இருப்பதாலும் இந்த இடம் சகல விடயங்களிலும் உவப்புடையதாக இருக்கும். மலையகம் உள்ளிட்ட தென்பகுதியிலிருந்து வருகின்ற பொருட்களை சேமிப்பதற்கும் வடக்கின் அனைத்து பகுதிகளிலிருந்து வருகின்ற பொருட்களை சேமிப்பதற்கும் இந்த இடம் பொருத்தமாக இருக்கும். நாட்டின் ஏனைய பகுதிகளிலிருந்து வருகின்ற பொருட்களை இங்கு இறக்கி வடக்கின் பொருட்களை ஏற்றி ஏனைய பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதால் அந்த பகுதி நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொழில் வாய்ப்பு பெருகும். அரசியல் ரீதியாக இதனை அணுகாமல் தூர நோக்கத்துடன் சிந்தித்து நன்கு திட்டமிடப்பட்டு இந்த பணியை மேற்கொண்டால் முழு நாடும் இதன் பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திட்டத்துக்கான இடத்தெரிவு 2010 இருந்து நடைபெற்று விட்டது. ஆகவே இந்த திட்டத்தை ஓமந்தையில் அமைத்து வவுனியா நகரத்தின் நெரிசலை குறைத்து கிராமப்புற பொருளாதார அபிவிருத்தியை செய்ய முயற்சிக்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் நாட்டில் புரியோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு இதய சுத்தியுடன் நம்பிக்கையுடனும் தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். இன்றைய அரசாங்கத்தின் கடந்த காலத்தில் தாம் செய்த தவறை நாட்டின் இன்றைய நிலைக்கு காரணம் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் அதனை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டதாக தெரியவில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் தாம் நிம்மதியாக இருக்கிறோம் என்று உணரக்கூடிய வகையில் அவர்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கு வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிய கதையாக நாங்கள் தருவதைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனை கொண்டிருக்கும் வரையிலே இந்த நாட்டிலே தேசிய இனங்கள் ஒற்றுமையாக வாழ முடியாது. வடக்கு கிழக்கின் பொருளாதாரம் உள்ளிட்ட சகல விடயங்களும் அந்த பிரதேச மக்கள் தீர்மானிக்கின்ற வகையில் ஒரு சமஷ்டி அடிப்படையில் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுவதன் மூலமே ஒட்டுமொத்த நாடும் சிறப்பான வளர்ச்சியை காண முடியும். இந்த அவையிலே தமிழ் தேசிய இனத்துக்கு பிரிந்து போவதுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்காக குரல் கொடுத்து இன்று நாம் எமது தோழர்களாக மதிக்கின்ற வாசுதேவ நாணயக்காரா, திசவிதாரண ராஜித சேனாரத்ன போன்றவர்கள் இருக்கின்றனர். இலங்கையின் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற புதிய கட்சியை தொடங்கிய அனைவரும் தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனையை முதன்மைப்படுத்தி தமது கட்சியை வளர்த்தனர். அவர்கள் பிரபலியம் அடைந்தவுடன் தமது கொள்கையிலிருந்து விலகி தம்மை சிங்கள பெரும்பான்மைவாதத்துடன் அடையாளப்படுத்துவதே விரும்புகின்றனர். இன்னமும் அவர்களிடம் மாற்றம் ஏற்படாமல் இருப்பது வருத்தம் அளிக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் தனது கணவரான விஜயகுமார் துங்காவை கரம் பிடித்து புதிதில் தன்னையோரது இடசாரி சிந்தனையாளர்களாக காட்டிக்கொண்டனர். தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்தன் காரணமாக தோழர் விஜயகுமார் துங்காவும் தோழர் ஓசி அபய குணவர்த்தனாவும் கொல்லப்பட்டார்கள். எமது சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டம் என்பது ஈனிய தேசிய இனங்களுக்கு எதிரானதல்ல. இந்த நாட்டிலே சிங்கள தேசிய இனவாதிகள் தமிழ் தேசிய இனத்தின் மீது ஏவிவிட்ட வன்முறையே நாம் எமது சுயநிர்ணய உரிமையை வென்றெடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஏற்படுத்தியது. அந்த தவறை உணர்ந்ததன் காரணமாக சிங்கள ஜனநாயக முற்போக்கு சக்திகள் பலரும் எம்முடன் இணைந்து கட்சி ரீதியான தோழமை உறவை பேணி வந்தனர். அவர்களை இடதுசாரி சிந்தனையாளர்களாக தம்மை அடையாளப்படுத்தி மக்கள் விடுதலை முன்னணியினரே கொன்றளித்த வரலாறையும் இந்த நாடு கண்டிருக்கின்றது. ஆசிரியர்கள், அரச ஊழியர்கள், சுயாதீன தொழிற்சங்கத்தின் செயலாளராக இருந்த தோழர் எச்என் பெர்னாண்டோ போன்றவர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். ஜேவிபியினரால் தோழர் வாசுதேவ நாணயக்காராவுக்கும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் செயலாளர் உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்த காலத்திலே இந்தியாவில் அவர்களை எம்முடன் தங்க வைத்து ஒரு சிறு கீறலும் அவர்கள் மீது படாமல் காப்பாற்றி நாட்டுக்கு அனுப்பி வைத்தோம். இன்று ஜேவிபியில் இருந்து பிரிந்து சென்றவர்களும் வாசுதேவ நாணயக்காரா போன்ற தோழர்களும் உறவாடுகின்றனர். எமக்கு எத்தகைய தீர்வும் வந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கின்றனர். வன்னி யுத்தத்தின் போது பலர் கொல்லப்பட்டனர் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த நேரத்திலே இடதுசாரி சிந்தனையுடன் தலைவர்கள் மகிந்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவி வகித்தார்கள். அவர்கள் அரசின் இத்தகைய செயலை கண்டிக்காததுடன் யுத்தம் முடிவிட்டதன் பின்னர் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் தொடர்பாக கூட குரல் கொடுக்க விரும்பாதவர்களாகவே உள்ளனர். தங்களது தவறான அணுகுமுறையினால் இந்த நாடு இவ்வளவு அழிவுகளையும் சந்தித்தது என்பதை ஏற்றுக்கொள்ளும் இன்றைய ஆட்சியாளர்கள் அதனை நிவர்த்தி செய்வதற்கு மனதார முயற்சிக்கவில்லை. யுத்தம் என்ற பெயரில் நடைபெற்ற ஒரு கொடூரம் முடிவடைந்து 8.5 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் காணாமல் செய்யப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தெரிவிக்க முடியாதவர்களாகவே இந்த அரசாங்கம் இருக்கின்றது. வடக்கு கிழக்கு மக்களினுடைய கரிசனை காட்டுவது போல் நடிக்கும் அரசாங்கம் அந்த மக்களின் காணிகளை உரியவர்களிடம் கொடுப்பதற்கு விருப்பமின்றி இருக்கிறது. தாம் எதற்காக சிறை தண்டனை அனுபவிக்கிறோம் என்பதே தெரியாமலே பலரும் இன்னும் சிறைகளில் வாடுகின்றனர். தமது வழக்குகள் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டவர் நீதிமன்றங்களிலே விசாரிக்கப்பட வேண்டுமென்ற முழக்கத்தை முன்வைத்து தமது அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கு தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடாத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்று கூறிவிட்டு ஏனைய மதங்களும் தமது செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று கூறியிருப்பதன் மூலம் அந்த மக்களினுடைய செயற்பாடு என்பது ஆட்சியாளர்களின் கையிலேயே தங்கியுள்ளது என்பதே தெளிவாகின்றது. இந்த நாட்டின் பிரதமர் தன்னையொரு பௌத்தராகவும் சிங்களவராகவும் அரசியல் நிர்ணய சபையிலே உரையாற்றுகையிலே குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய சூழ்நிலையில் எமக்கு நியாயமான அரசியல் தீர்வு கிடைக்கும் என்று எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? வடக்கில் கட்டப்பட்டு வரும் புத்த விகாரைகளை கைவிடுமாறு கோரினால் புத்த விகாரைகள் நிர்மாணிக்க நாம் எப்படி பௌத்தத்துக்கு எதிரானவர்களாக இருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதன் மூலம் வடக்கிலே பொது மக்களினுடைய காணிகளில் அத்துமீறி பௌத்த விகாரைகள் அமைப்பதில் அரசாங்கம் நேரடியாகவே தொடர்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஒருபுறம் இந்த நாட்டின் இறப்பிரச்சனைக்கு தாம் தான் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்பவர்கள், மறுபுறம் தாம் தொடர்ந்தும் இத்தகைய அத்துமீறல்களை செய்வோம் என்று கூறுகின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் நல்லிணக்கம் என்பது எப்படி சாதகமாகும்? பலவீனமான ஒரு தேசிய இனத்தை தனது பலத்தை பிரயோகித்து அடக்கிவிடலாம் என்று நினைத்தால் தர்மம் அதற்கு இடம் கொடுக்காது. உங்களது வரவு செலவு திட்டம் உண்மையிலேயே நன்மை பயக்குமோ தீமை பயக்குமோ என்பதற்கு அப்பால் எமது பிரதேசத்தின் அபிவிருத்தியையும் எமது மக்களினுடைய தலைவிதியையும் நாமே தீர்மானிக்கும் வகையிலே ஐக்கிய இலங்கைக்குள் இணைந்து வடகிழக்கில் ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை ஏற்படுத்தி இந்த நாட்டில் நீடித்து நிற்கும் அபிவிருத்தியும் நிரந்தரமான சமாதானத்துக்குமே வழி ஏற்படுத்துங்கள். இதனை நீங்கள் செய்வீர்கள் என்பது தொடர்பில் பூரணமான நம்பிக்கை இல்லை. இடைக்கால அறிக்கைக்கு எதிராக மஹிந்த ராஜபக்சவின் எதிர்ப்பை காட்டி அதனை இன்னும் குறைத்து வழங்குவதற்கே திட்டமிட்டு வருகின்றீர்கள். ஆனால் அதனை ஏற்கின்ற மனநிலையில் நாமோ பொதுமக்களோ இல்லை. யாழில் நடைபெற்ற தமிழ் மக்கள் பேரவையின் கூட்டத்தின் பின்னரான ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமாகாண முதலமைச்சர் மிக தெளிவாக ஒரு விடயத்தினை கூறியிருக்கின்றார். அரசாங்கம் வழங்குவதை வழங்கட்டும், ஆனால் எமது கொள்கை இதுதான், கோரிக்கை இதுதான், அதிலிருந்து நாம் மாறப்போவதில்லை என்பதை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை பகிரங்கப்படுத்த வேண்டுமென்றும் கூறியிருக்கின்றார். அந்த கூற்றின் தாற்பரியத்தினை புரிந்தவனான இந்த சபையிலே ஒரு விடயத்தை கூறுகின்றேன். முதலமைச்சர் கோரியது போன்று தமிழ் தலைமை தனது நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தும் அதே நேரம் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளும் தமது நிலைப்பாடுகளை இதய சுத்தியுடன் வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தயார்படுத்தல்கள் நடைபெறுகின்றது. மக்கள் இயக்கமான தமிழ் மக்கள் பேரவை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் துறை சார்ந்த நிபுணர்களையும் மக்கள் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்றும் நோக்கிலே செயற்படுவதற்கு முன்வந்து அறிவிப்பினை செய்துள்ளது. இதனை நாம் வரவேற்கின்றோம். மக்களால் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகள் மக்களின் விருப்பு வெறுப்புகளின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே திறமையானவர்களை மக்களுடன் நெருக்கமான தொடர்பையும் உள்ளூராட்சி மன்ற கட்டமைப்புகளிலிருந்து கட்டமைப்பில் இருப்பதே சிறந்ததாகும். அதற்கான உரிய நடவடிக்கைகளை அடுத்து வரும் காலப்பாதையில் தமிழ் மக்கள் பேரவையும் அதனுடன் இணைந்து பயணிக்க உள்ள அரசியல் கட்சிகளும் செவ்வனவே முன்னெடுக்கும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் யாரும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மக்கள் மட்டத்தில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட நேர்மையான ஜனநாயகமான அரசியல் கட்டமைப்பினை சரியாக முன்னெடுத்து செல்வதன் ஊடாகவே மக்கள் சேவை முறையாக முன்னெடுக்கப்படும். அந்த இலக்குடன் இந்த பயணம் தொடரப்பட உள்ளது. தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கு உட்பட்டதாக குறிப்பாக தமிழ் மக்கள் ஆணை வழங்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் எந்தவித விட்டு கொடுப்புகளுக்கும் இடமளிக்க முடியாது என்ற உறுதியான நிலைப்பாட்டுடன் இந்த பயணம் முன்னெடுக்கப்படும். காழ்ப்புணர்ச்சி அரசியல் அரங்கிலே இதற்கு பல வடிவங்கள் கொடுக்கப்படும். எம்மை பழிகாரர்களாக கூட சித்தரிப்பதற்கு தயங்க மாட்டார்கள். நாட்டை பிரித்து விடுவார்கள் என்று பூச்சாண்டி காட்டுவார்கள். ஆனால் இங்குள்ள தமிழ் மக்களின் ஒவ்வொரு பிரதிநிதியும் இதே சுத்தியுடன் தமது மனச்சாட்சியை கேட்பார்களாயின் எமது நிலைப்பாட்டினை புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். தற்போதைய நிலையில் தமிழ் மக்கள் எதற்கு ஆணை வழங்கியிருக்கின்றார்கள் என்பது எவருக்கும் தெரியாத விடயமல்ல. அதனை மீறி செயற்படுவதற்கு எந்த ஒரு அரசியல் பிரதிநிதிக்கும் உரிமை கிடையாது. அவ்வாறு அதனை மீறி செயற்படுவதென்றால் மீண்டும் மக்களின் ஆணையை பெற வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அவ்வாறு மீண்டும் ஒரு தடவை மக்கள் ஆணை கிடைக்கின்ற போது வேறுபட்ட நிலைப்பாடுகளை எடுக்க முடியும் என்பதே நிதர்சனமானது. ஆகவே கொள்கையிலும் பற்றுறுதியும் மக்கள் ஆணை நேர்மையாகவும் செயற்படுத்துவதே ஆக குறைந்த தமிழ் மக்களுக்கு எம்மால் செய்யக்கூடிய அதி உச்ச நன்மையாக இருக்கும். அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பதே மிகப்பெரியதொரு நன்மை அளிக்கும் விடயமாகும். அந்த வகையில் அடுத்த கட்டம் என்ன என்ற வினாவுக்கு நாங்கள் அதுக்கான பதில்களை காத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இன்னும் சில மேலதிகமான சில விடயங்களை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு, அதே மாதிரி அன்றாடம் இந்த போர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதிலிருந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆகவே இந்த ஆட்சி மாற்றத்துக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் உயிரை பணயம் வைத்து தான் நாங்கள் பணியாற்றியிருந்த நாங்கள். ஆனால் இந்த 2.5 வருடங்கள் கடந்தும் கூட இந்த ஆட்சி மாற்றத்தில் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு சிறிய விடயங்களை கூட எங்களால் நிறைவேற்ற முடியாத நிலைமை இருக்கிறது. ஆனால் இந்த 2.5 வருட காலத்துக்குள்ளேயும் அதாவது விட்டு கொடுப்புகள் அல்லது நல்லிணக்கம் என்பது எங்களுடைய தரப்பில் இருந்து தான் தொடர்ச்சியாக இந்த நல்லிணக்கத்தை அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்க தவிர எங்களுடைய விட்டு கொடுப்பும் எங்களுடைய நல்லிணக்கத்தையும் தெற்கில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது சிங்கள மக்களாக இருக்கலாம் அதுக்கு பதிலீடாக என்ன காரியங்கள் செய்யப்பட்டிருக்கென்று கேட்டால் எதுவுமே இல்லை. நாங்கள் இந்த அரசாங்கத்தை அல்லது இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் ஆற்றிய பணிக்காக இன்றைக்கு நாங்கள் மக்கள் மத்தியில் மக்களுக்கு முன் நாங்கள் முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனம் இருக்கிறது. அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு விடயங்களையும் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமைக்குத்தான் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு மாறாக இந்த அரசாங்கத்தை அல்லது இந்த அரசாங்கத்துக்கு மேலே இருந்த போர்க்குற்றம், மனித உரிமை விடயங்கள், பொறுப்பு கூறல் போன்ற விடயங்களில் இருந்து அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்த ஒரு நிலைமை தான் இருக்கிறது. ஆகவே நல்லிணக்கம் என்பது தொடர்ச்சியாக இந்த 70 வருட காலம் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் எங்களை நசுக்கியதும் அல்லது எங்களுடைய தலைமைகளை ஏமாற்றியதும் தான் இந்த வரலாறாக இருக்கே தவிர தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்கு நேர்மையாக அல்லது உண்மையாக இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் வரையும் எதையும் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. குறிப்பாக சிறிய விடயங்களை நான் உதாரணத்துக்கு இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். நல்லிணக்க விஷயங்களில் நாங்கள் உங்களுக்கு வழங்கிய ஆதரவு அல்லது இந்த ஆட்சி மாற்றத்துக்காக நாங்கள் வழங்கிய ஆதரவுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சிறிய விடயங்களை கூட செய்யலை. இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், யுத்தம் முடிவடைந்து 8 வருடங்கள் கடந்திருக்கின்றது. இந்த காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிற இந்த தாய்மார் கிட்டத்தட்ட 8 மாதங்களாக இன்றைக்கு வடக்கில் பருவமழை, கடுமையான பருவமழை பெய்து கொண்டிருக்குது. ஆகவே இந்த பருவமழை கொட்டும் மழையிலேயும் கூட வீதி ஓரங்களிலே இன்றைக்கு 8 மாதங்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த யுத்தம் நிறைவடைந்து 8 வருடங்களாகியும் ஜனாதிபதியாலேயோ அல்லது பிரதமராலேயோ இந்த காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற அதாவது பரணகம ஆணைக்குழுவுக்கு சாட்சியம் அளிச்சிருக்கின்ற 24,000 பேர், இந்த 24,000 பேரில் இந்த 8 வருடங்கள் யுத்தம் முடிவடைந்தும் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களை அழைத்து நீங்கள் இராணுவத்திடம் கையளித்தவர்கள் அல்லது சரணடைந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் அல்லது இல்லை என்ற ஒரு பதில் வழங்க முடியாத ஒரு நிலைமையில்தான் நாங்கள் உங்களுடைய இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கிற நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறவருக்கு 2.5 வருட காலமாக நீங்கள் ஒரு பதிலை வழங்க முடியாமல் இருக்கிறீர்கள். அதே மாதிரி அரசியல் கைதிகள், அரசியல் கைதிகளை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 20 வருடங்களுக்கு மேலாக இந்த அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். பல அரசியல் கைதிகளுக்கு தாங்கள் ஏன் கைது செய்யப்பட்டோம் என்று தெரியாமல் சந்தேகத்தின் பேரில் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசியல் கைதிகளின் விடுதலையில் கூட நீங்கள் இந்த 2.5 வருட காலத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நல்லிணக்கத்தை நம்பிக்கையை கட்டி எழுப்புற அளவுக்கு இந்த அரசியல் கைதிகளின் விடயத்திலையும் கூட நீங்கள் எந்த கவனத்தையும் எடுக்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சே அவர்கள் இந்த யுத்தத்தில் எவ்வளவு போர்க்குற்றம் மனித உரிமை மீறல்கள் விடயத்தில் ஈடுபட்டிருந்தாலும் 12,000 மேற்பட்ட விடுதலை புலிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கைதிகளின் விடுதலையில் உங்களுடைய நல்லிணக்கத்தை காட்ட முடிஞ்சுதா? இல்லை. அதே மாதிரி இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு 8 வருடங்களாக இருக்கிறது. தங்களுடைய சொந்த மண்ணில் மீள குடியேற முடியாமல் இன்றைக்கு 200 நாட்கள் கடந்து கேப்பாப்புலவில் இருக்கிற மக்கள் அந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களினுடைய சொந்த காணியை அவர்களுக்கு கையளிக்க முடிஞ்சுதா? முடிய இல்லை. அதே போல் இன்றைக்கு வடக்கிலையும் கிழக்கிலையும் சாதாரண ஊழியர்லிருந்து உயர் அதிகாரிகள் வரை தமிழர்களை இன்றைக்கு நாங்கள் நியமிக்க முடிஞ்சதா? இல்லை. அது வவுனியா அரசாங்க அதிபராக இருக்கலாம், மென்ன அரசாங்க அதிபராக இருக்கலாம், அல்லது திருவோணமலையாக இருக்கலாம், தற்சமயம் மட்டக்களப்புக்கு கூட நீங்கள் அரசாங்க அதிபரை நியமிக்காமல் இருப்பதும் கூட உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒருதரை போடுவதற்காகத்தான் நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல. இன்றைக்கு தெற்கில் இன்றைக்கு எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நீங்கள் கொண்டு ஒரு தமிழ் அரசாங்க அதிபரை உங்களால் கொண்டு நியமிக்க முடியுமா? முடியாது. ஆகவே நாங்கள் இந்த விடயங்கள், அதாவது மொழி என்றது மிக முக்கியமானது. நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஆங்கிலம் தெரிந்தவர்களும் அல்ல, எல்லோரும் சிங்களம் தெரிந்தவர்களும் அல்ல. ஆகவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மக்களுக்கு குறைந்தபட்சம் அந்த மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர்களை கூட உங்களை நாங்கள் தமிழ் தெரிஞ்சவர்களை நியமிக்கும்படி கேட்டிருந்தோம். உங்களால் நியமிக்க முடிஞ்சுதா? அதே மாதிரி இந்த அரசியல் கைதிகள் வவுனியால் இருந்த தங்களுடைய வழக்கை அன்றாபுரம் மாற்ற வேண்டாம், எங்களுக்கு சட்டத்தில் நீங்கள் சொல்கிறது சிங்களத்தில் சொல்கிறது விளங்கவில்லை, நாங்கள் தமிழில் சொல்கிறது அவர்களுக்கு விளங்கவில்லை, ஆகவே எங்களுடைய நீதிமன்றத்தினுடைய வழக்கை வவுனியாவுக்கு மாற்றும்படி கேட்டிருந்தார்கள், மாற்ற முடிஞ்சது. ஆகவே இப்படிப்பட்ட சிறிய விடயங்கள் நீங்கள் அரச உயர் பதவியிலிருந்து சிற்றூழியர்கள் வரைக்கும் நீங்கள் என்னத்தை யோசிக்கிறீர்கள்? எங்களை ஏமாத்துறதுக்கு யோசிக்கிறீர்கள். இதுக்கு அப்பால் நீங்களும் ஐநா மனித உரிமை பேரவையும் இணக்கம் தெரிவித்த விடயங்கள், அதாவது இந்த போர்க்குற்றம் மனித உரிமை மீறல் பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் அகற்றுறது, காணியை விடுவிக்கிறது, இராணுவத்தினரை அங்கிருந்து குறைப்பது போன்ற விடயங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு இணை அனுசரணை வழங்கியிருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு அதுக்கு என்ன நடந்தது? ஏற்கனவே 2 வருட கால நீடிப்பு, திருப்பியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற மாகாண சபை உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்று மீண்டும் 2 வருட காலம் ஒரு நிமிடத்துக்கு முடிக்கிறேன். 2 வருட காலத்துக்குள்ளே நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்கள், எதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஜனாதிபதி என்ன கூறுகிறார்? எந்த ஒரு இராணுவ வீரரையும் நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், எந்த ஒரு இராணுவ வீரரையும் காட்டி கொடுக்க மாட்டோம் என்றால் இந்த யுத்தத்தில் ஏற்பட்ட போர்க்குற்றம் மனித உரிமை மீறல்கள் அல்லது ஐநா மனித உரிமை பேரவைக்கு நீங்கள் வழங்கிய விடயங்களை எப்படி நீங்கள் நிறைவேற்ற போகிறீர்கள்? அப்போ இதுக்காகவா நீங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவை பெற்றீர்கள்? ஆகவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழ் மக்களிடம் நாங்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்னிறுத்தித்தான் நாங்கள் ஒரு ஆணையை பெற்றிருந்தோம். ஆகவே அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு மாறாக கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதை மீறி செயல்பட முடியாது. அப்படி செயல்படுவதாக இருந்தால் மீண்டும் நாங்கள் தமிழ் மக்களிடம் ஒரு ஆணை பெற்றுத்தான் அதை செயல்படுத்த வேண்டும். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னைத்தானே அழித்து தன்னைத்தானே வருத்தித்தான் இந்த 2.5 வருட காலம் உங்களுடைய இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு வழங்கியிருந்தோம். ஆனால் பதிலீடாக இன்றைக்கு நீங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் போக முடியாத அளவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இங்கே என்ன தவிர 15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இங்கே கூட்டமைப்பினுடைய தலைவர் அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர்கள் அதுக்கான உரிமைகள் அங்கே இல்லை. ஆகவே அந்த உரிமையை அவர்கள் பேச முடியாது. ஆனால் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த 2.5 வருட காலமும் எதுவும் செய்ய முடியவில்லை, மக்கள்கிட்ட போக முடியவில்லை என்றது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நெருப்பாக தீயாக எரிஞ்சு கொண்டிருக்கு. இந்த பிரச்சனையை பேச முடியாது, கதைக்க முடியாது. ஆகவே இந்த நிலைமைகள் மாறப்பட வேண்டும். நாங்கள் மக்களுக்கு வழங்கிய ஆணை, நீங்கள் எப்படி தேர்தலில் போய் உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்னிறுத்தி ஆணையை பெற்றீர்களோ அது மாதிரி தான் தமிழ் மக்கள் எங்களுக்கும் நாங்கள் தமிழ் மக்களிடம் போய் நாங்களும் ஒரு ஆணையை பெற்றுத்தான் வந்திருக்கிறோம். ஆகவே அந்த ஆணைக்கு மாறாக செயல்படுற உரிமை எங்களுக்கு இல்லை. ஆகவே இந்த இடத்துல வந்து நான் நினைக்கிறேன், இந்த தமிழ் அதாவது அரசியல் வழிநடத்த குழுவினுடைய இடைக்கால அறிக்கையினுடைய விவாதத்தில் கூட எங்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த அரசாங்கத்தில் பேசுறதுக்கு கூட அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களால் மட்டுமல்ல, கூட்டமைப்புடைய தலைவர் எதிர்கட்சி தலைவரால் தான் அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் எங்களுக்கு கிடைத்த பரிசு. நாங்கள் இந்த ஆட்சிக்கு கொண்டு வரதுக்காக மக்கள் மத்தியில் நாங்கள் பணியாற்றினதுக்கு இந்த நல்லாட்சி அரசாங்கம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சபையில் உரையாற்றுறதுக்கு உரிமை இல்லை, நாங்கள் மக்களுக்கு வழங்கிய ஆணையை நிறைவேற்றுறதுக்கு உரிமை இல்லை. ஆகவே இந்த விடயங்களை பேசுகிற எங்களுக்கு நீங்கள் ஆக்கள் பார்த்து சில பழிவாங்கல்களை செய்கிறீங்க. அந்த பழிவாங்கலுக்கு ஒரு காலம் நாங்கள் சுணப்போக மாட்டோம். சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் இந்த தேர்தலில் வெல்லுறதுக்கான சில வசதிகள் செய்து கொடுத்துருக்கிறீங்க. 2 கோடி ரூபாய் கூட சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசுக்கு ஆதரவு அளிக்கிறார்களுக்கு நீங்கள் அந்த உதவியை செய்திருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் ஒரு காலமும் உண்மைக்கு நீதிக்கு தர்மத்துக்கு மாறாக நாங்கள் செயல்பட மாட்டோம். இந்த நாட்டில் ஒரு நிரந்தரமான சமாதானம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இதய சுத்தியோடு நீங்கள் செயல்பட வேண்டும். தவறுகிற பட்சத்தில் தர்மம் மீண்டும் வெல்லும். நன்றி.
நன்றி. ஒன்றபில் கஜந்த கர்ணாதிலக்
கரு நியோஜகாரக சபா சபாபதி துமணி. தக்ஷிண லங்காவே மாத்தர திஸ்ட்ரிக்கே ஜனதாவ ரட்டட தாயாத கருப்பு அப்பே மங்கள அமதித்துமாகே மங்கள அயவேகன முழு ரட்டேம ஜனதாவ உணந்துவங் தக்வமின் கதாகரண முகத்தக்க மே விவாதேட் எக்வெமின் வச்சனஸ்வல்பியாக பிரகாசகரண்ட லபீமகன மங்கிதா மத் சதுட்டு வேணும். கரு சபாபதித்துபனி இத்திஹாசே புறாவட்டம சந்த லங் வெனக்கொட்ட அப்பி தக்கே மெத்திவர்ண இலக்க கரகின இதிரிபத் கருப்பு அயவயவா. நமுத் எம சம்பிரதாய வினஸ்கரல நிதாசின் பஸ்ஸே சந்தியக்கன பலன் நெதி சந்த ஜயக்கிரகணவல்ட்ட வடா ஜனதாவ ஜயக்கிரகணே கரவன இதா சார்த்தக அயவயக் இதிரிபத் கிரீமகன அப்பே மங்கள சமரவீர அமதி துமாட்ட அப்பே கௌரவய விசேஷேம தகுனு பலாத்தே நியோஜித்தே கட்டிட மம்பூத கரண்ண கேமதி. கரு சபாபதி துமனி அயவய கியன்னே மே ரட்ட முகுனதேன வர்த்தமான சா அநாகத பிரஷ்ன வலட்ட விசுந்துன் லபாதேன லேகணி அக்பவ அப்பி தான்னோ. சபாபதி துமனி மெச்சரக்கால் அப்பி பகுவிட்ட தக்கே சந்த பலாகின அநாகத பிரஷ்ன அமத்தக கரலா எதாவேலதிஹா பலல இதிரிபத் கருப்பு அயவயலேக்கனாய். ஏ நிசாம சமஹர விழாவட்ட ஏ உகண்ணப்பு கிரமேனிசா அப்பே மினிசு எகேக விதியட்ட ஹெடகைல ஹைட்டியா. தங் அப்பே சமஹர மினிசுங்கெங் அஹுவோத் ஹால் கிலோவாக் கோணது பத்பிங்கானாக் கோணது கீழ சமஹரு இல்லன்னே பத்பிங்கானா. சமஹர விழாவட்ட வீபுசலக் கோணது ஹால் கிலோவாக் கோணது கீழ அஹுவோத் போ விழாவட்ட மினிசு கீனா ஹால் கிலோவாக் தென்ன கீழ. ஏ வகையம வீபுசலக் தோன குமுரக் தென்னது கீழே ஹுவோத் மினிசு கீனோ வீபுசலக் தென்ன கீழ. காலியாக் திசை அப்பே ரட்ட இதிரிப்பாத் கருப்பு அயவய லேக்கன வலிங் அப்பே மினிசு எவிதியர தமாய் ஹெடகசல திபுனி. நமுத் கரு சபாபதி துமனி ஏம எதாவேல ஆர்த்திக பிரிவெத் திபுனத் திபுனு கிசிம ரட்டக் கொடகிஹில் நகை கீனக அப்பி தக்கா. ஏனிசா தமை சீனே மா ஓ சேத்துன் ஏ சிரேஷ்ட சீன நாயக்கியா கிவ்வே படகின்னே சிட்டின மினிசகுட்ட மாலு பெத்தக் தென்னெப்பா பிலி பெத்தக் தென்ன கியல பத்பிங்கானக் தென்னெப்பா உதல்லக் கதர் தென்ன கியல பலன் தமங்கே ரட்டே இன்ன ஜனகஹனிய பரக் வெலா திபுணு சீனிய ஏ ஜனகஹனேம சம்பதக் லிச பாவிதா கரகின லோகே அத்வித்தீய ஆர்த்திக யோதே கிளிச நகை சிட்டின் அதை வினக்கொட்ட ஹெக்கியா உதாகரகன திபேனும். அப்பித் சபாபதி துமனி மெச்சரக்கால் அயவல் அயவய லேக்கணவலின் தக்கே முகத்து படகின் மினிசுண்ட ஏ தீபு பத்திங்கானம தென்ன உற்சாகரன் அயவய லேக்கண தமை அப்பி தக்கே. நமுத் மேப்பார் அப்பி பத்திங்கான தினகமம் உதல்லை பிலிபித்தாய் இத்திஹாசே பிரதம வத்தாவட ஜனதாவட தென்ன உற்சாக கருப்பு அயவயக்கீழா அநாகத வாதீவ மேகதிஹா கம்புரம் பலன கூட்டாப்பட பேயின்னு தீவினம். ගරු සභාපතිතුමනි මේ ප්‍රතිපත්තිය අනුගමනය කරපු අපිට පිටිපස්සෙන් හිටපු ආසියානු රටවල් නැගී හිටපු විදිහ අපි දැක්කා. 60 දශකයේ අවසන් කාලයේ වෙනකොට තායිලන්තය, සිංගප්පූරුව, චීනය, තායිවානය, කොරියාව කියන මේ රටවල් ව්‍යාග්‍රයෝ 4 දෙනාගේ ආර්ථිකය කියලා හඳුන්වපු යෝධ නැගිටීමක් ඇති කරගත්තේ මෙන්න මේ වගේ ආර්ථික ප්‍රතිපත්ති අනුගමනය කරපු නිසායි. මේ විදියට මුළු ආසියාවම නැගිටලා අපිව දාලා ඉස්සරහට ගමන් කරද්දි ආපහු හැරිලා බලද්දි අපිට එක පැත්තකින් ඇතිවෙන්නේ ලැජ්ජාවක්, තව පැත්තකින් ඇතිවෙන්නේ ලොකු කනගාටුවක්. දැන් අපිට පස්සෙන් හිටපු තවත් අපිට පස්සෙන් ඉතිරි වෙලා තියෙන ආසියාවේ රටවල් දෙකයි. ඇෆ්ගනිස්තානය, මියන්මාරය වගේ රටවල් විතරයි. ආසියාවේ හැම අනිත් රටක්ම අපිට වඩා ඉස්සරහට ගිහින් තිබෙනවා. ගරු සභාපතිතුමනි, අපි කල්පනා කරලා බැලුවොත් මීට අවුරුදු 15කට ඉස්සෙල්ලා අපේ රටෙන් ලෝකෙට අපනයනය කරපු ප්‍රමාණය ඩොලර් බිලියන 2යි. මේ කාලයේම අපි හා සමානව ලෝකෙට අපනයනය කරපු රටක් තමයි වියට්නාම. ඒ අයත් ඒ කාලේ ඩොලර් බිලියන 2ක් තමයි අපනයනය කළේ. හැබැයි සභාපතිතුමනි, දැන් අවුරුදු 15කට පස්සේ අපේ රටේ අපනයන ප්‍රමාණය වැඩි වෙලා තියෙනවා ඩොලර් බිලියන 11 දක්වා. එදා අපිට සමගාමීව හිටපු වියට්නාමයේ දිහා බැලුවොත් අපි 2 ඉඳලා ඩොලර් බිලියන 11ට යනකොට ඒ අය 2 ඉඳලා ඩොලර් බිලියන 162 දක්වා ඉදිරියට ගිහින් තිබෙනවා. අපට මෙහෙම වෙන්න බලපාපු කරුණු කීපයක් තියෙනවා කියලා මම විශේෂයෙන්ම දකිනවා සභාපතිතුමනි. මම දකින ප්‍රධානම හේතුවක් තමයි එතෙන්දී හැමදාම අපි එක්සත් ජාතික පක්ෂයක් හැටියට හඳුන්වලා දීපු ආර්ථික වැඩපිළිවෙළවල් එක දිගට ගලාගෙන යන ඉඩ නොදීම මේකට ප්‍රධාන හේතුවක් වෙලා තිබෙනවා. අනිත් ප්‍රධාන හේතුව තමයි අපි කවුරුත් දන්න අවුරුදු 30ක් තිබිච්ච මේ රටේ වාර්ගික ප්‍රශ්නේ යුද්ධය. තවත් හේතුවක් තමයි විටින් විට අපේ රටේ ඇතිවෙච්ච තරුණ කැරලි. ඒ වගේම හේතුවක් තමයි ඉදිරිපත් කරපු බොහෝ අයවැය ලේකරවල රට වෙනුවෙන් තිබුණු න්‍යාය පත්‍රයට වැඩිය දේශපාලන න්‍යාය පත්‍ර වෙනුවෙන් ඒවා සකස් කරන්න ඒ අවස්ථාවල මුදල් ඇමතිවරු ක්‍රියා කිරීම. ඒ නිසා තමයි අපි කියන්නේ අපේ මේ මංගල සමරවීර ඇමතිතුමා ගෙනාපු අයවැය අපේ ගමන් මඟ වෙනස් කරන අයවැයක් හැටියටයි එතුමා මේක ඉදිරිපත් කරේ කියලා. ඒ වගේම මුළු ලෝකයේම තිරසර සංවර්ධනය ගැන කතා කරද්දි නීල හරිත සංකල්පය අද විශ්ව යථාර්ථයක් බවට පත් වී තිබෙනවා. අද මුළු ලෝකයේම සංවර්ධනය කොපමණදයි යම් රටක මැනලා බලද්දි කොළ පැහැය ඉතිරිව තිබෙන ප්‍රමාණය කොපමණදයි කියලා සැලකිල්ලට ගන්න බව අපි හොඳින් දන්නවා. එම නිසා මේ භූමියෙන් උපරිම ඵලදායිතාවය ගන්න පුළුවන් විදියට හැම බිම් අඟලක්ම සරුසාර සරුබිමක් බවට පත් කරන්න පුළුවන් විදියට රටවටේ තියෙන මහ මුහුද රටට සම්පත් ගලාගෙන එන මහා ආර්ථික සම්පතක් බවට පත් කරගෙන අරමුණින් තමයි මේ අයවැය සකස් කර තිබෙන්නේ කියලා මන් සභාවට මතක් කරන්න කැමැතියි. සභාපතිතුමනි, හැබැයි එදා වේලා ආර්ථිකයට හුරු වෙච්ච අයට නම් රටේ අනාගත ගමන දෙස බලන්න බැරි අයට නම් ඊළඟ පරම්පරාව වෙනුවෙන් අපි යමක් කරන්න ඕනේ කියලා හිතන්න බැරි අයට ඊළඟට බලයට එන්න ඕන විදිය ගැන පමණක් හිතන අයට මේ අයවැය තේරුම් ගන්න බැරි වෙන එක අපිට අරුමයක් නෙවෙයි. නමුත් අපේ මුදල් ඇමතිතුමා අපේ ආණ්ඩුව වෙනුවෙන් හෘද සාක්ෂියට එකඟව මේ රටට සමෘද්ධිමත් අනාගතයක් උදා කරන්න පුළුවන් විදියට මේ අයවැය ගෙනාවා කියන එක අපිට පිළිගන්න සිද්ධ වෙනවා. අපි දැක්කා පසුගිය දවස්වල ඉන්ධන පමාව ගැන රටේ ජනතාව කතා කරනවා. ඇත්ත වශයෙන්ම අපි රජයක් හැටියට ඒ ප්‍රමාද දෝෂය බාරගත්තා. අපි වහාම මැදිහත් වුණා. ජනාධිපතිතුමා විශේෂ කමිටුවක් පත් කරා. ෂණිකව මේ ප්‍රශ්න විසඳන්නත් ආපහු මෙවැනි ප්‍රශ්න ඇති නොවෙන්නත් වග බලා ගන්න හැටියට ඒ වැඩ කටයුතු කරා. එදා ආණ්ඩුවක් මොකද්ද කරේ? එදා බාලබඩු ගෙනා විතරක් නෙමෙයි බාලබඩු දැන දැන ජනතාවට පාවිච්චියට දීලා ජනතාව අතරමඟ ඇන හිටින හැටි තමයි අපට දකින්න ලැබුණේ. නමුත් අපි කරේ බාලබඩු ප්‍රතික්ෂේප කරපු එක. මගේ කතන්දරේ කියන්නේ මේ පහුගිය කාලේ පෙට්‍රල් ගැන පෝලිං ගැන නොයෙක් ඒවා ගැන කතා කරපු නිසා. හැබැයි මං කියන්න සමතුලිත සභාපතිතුමනි, අපේ ආණ්ඩුව ආවට පස්සේ පෙට්‍රල් ලීටරේ එක පාට රුපියල් 33කින් අඩු කරපු ආණ්ඩුව. අවුරුදු දෙකමාරක් ගිහිල්ලා තාමත් පෙට්‍රල් ලීටරේට අත තියන්නේ නැතුව ඒ සහනය ජනතාවට දෙන ආණ්ඩුවක් කියන එකත් මේ අයවැය විවාදයේදීත් මම මතක් කරන්න කැමතියි. අපි දැක්ක හෙජින් ගනුදෙනුව සම්බන්ධව ශ්‍රේෂ්ඨාධිකරණයට යන හැටි. ඒ වගේම ශ්‍රේෂ්ඨාධිකරණේ ඒ කාලේ තීන්දුවක් දුන්නා. පෙට්‍රල් ලීටරේ එක රුපියලකින් අඩු කරන්න කියලා ශ්‍රේෂ්ඨාධිකරණේ ආණ්ඩුවට නියෝගයක් දුන්නා. හැබැයි අද බයිසිකල් පදින අය, බොහෝම අනුකම්පාවෙන් ජනතාව ගැන කතා කරන අය, මේ පෙට්‍රල් මිල බදු අඩු කරලා අපි අඩු කරවා අමතක කරලා කතා කරන අය මොකද්ද කරේ? ඒ අධිකරණ තීන්දුවටත් පයින් ගහලා ඒ විදිහටම හිතුවක්කාර විදිහට කටයුතු කරපු හැටි අපිට මතකයි. ඒ නිසා කවුද ජනතාවාදී කියන එක ජනතාවට තේරුම් ගන්න ඒ තරම් අමාරු නැහැ මේ වෙනකොට කියලා මම කල්පනා කරනවා. දැන් සභාපතිතුමනි, අපේ මුදල් ඇමතිතුමා මේ අයවැයෙන් අපේ රට ආසියානු මහා ආර්ථිකයේ දොරටුව බවට පත් කරන්න පියවර අරගෙන තිබෙනවා. ඉන්දියාව, චීනය, මැලේසියාව, සිංගප්පූරුව, තායිවානය, ජපානය වගේ ආසියානු කලාපයේ නව ආර්ථික බලවතුන් අද මේ රටට ආයෝජන අරගෙන ඉන්න ලෑස්ති වෙන බව ඉඩම් ඇමතිතුමා හැටියට කටයුතු කරපු මේ මාස කීපෙට මම හොඳින් දැක්කා. ජනවාරි 8 වෙනිදා අපේ ජනාධිපතිතුමා ජනාධිපති කරන්න මේ රටේ ජනතාව නිහඬ විප්ලවයක් කරා. ඒකෙන් රටේ තහවුරු කරපු ප්‍රජාතන්ත්‍රවාදයයි මානව හිමිකම් නිසා අවුරුදු දෙකක් ඇතුළත අපි එනකොට තිබිච්ච අර ම්ලේච්ඡ රටක් කියන හංවඩුව අපිට ගලව ගන්න පුළුවන් වුණා. අද චැම්පියන් ඔෆ් ද ඩිමොක්‍රසි කියන ගෞරවය දිනා ගන්නට ජනාධිපතිතුමාගේ නායකත්වයෙන් යුත් මේ ආණ්ඩුවට පුළුවන්කම ලැබිලා තියෙනවා කියන එකත් මම මතක් කරන්න කැමතියි. ඒ නිසායි සභාපතිතුමනි, ලෝකයේ ආර්ථික බලවතුන් එකතු වුණු ආර්ථික සමුළුවට අපේ රටේ රාජ්‍ය නායකත්වයට ඇරඹු කරන්නට පවා අවස්ථාවල් උදා වුණේ. ඒවයින් පේනවා ලෝකයේ ආර්ථික බලවතුන් අද මේ රට දිහා බලන විදිය, මේ රටේ ආයෝජන කරන්න සූදානමින් සිටින විදිය ගැන අපට ඒවයින් පේනවා කියන එකත් මම මතක් කරන්න කැමතියි සභාපතිතුමනි. ඒ නිසා මේ අයවැයෙන් ඒ හැමෝටම දොරටු විවෘත කරලා තිබෙනවා මුදල් ඇමතිතුමා. දැවෙන ප්‍රශ්න සියල්ල හඳුනාගෙන ඒවට ක්ෂණික සහන ලැබෙන ගොඩවෙදකම් කරනවා වෙනුවට රෝග නිදානය හඳුනගෙන ලෙඩේ නිට්ටාවට සුව කළ හැකි ප්‍රතිකාර ක්‍රමවලට එතුමා ආර්ථිකය ගැන කල්පනා කරලා තියෙනවා කියන එක මේ අයවැය ගැන ගැඹුරෙන් බලනකොට අපට හොඳට පේන්න තිබෙනවා. මේ අයවැයෙන් මුදල් ඇමතිතුමා මගපාදල තිබෙනවා මේ තත්ත්වය උදා කරගන්න. එම නිසායි අපි කියන්නේ මේක මැතිවරණ අයවැයක් නොවන, රට සහ ජනතාව ගැන හිතලා අනාගත දැක්මක් ඇතුව ඉදිරිපත් කරපු අයවැයක් කියලා. සභාපතිතුමනි, මේ අයවැය සාම්ප්‍රදායික අයවැයකුත් නෙවෙයි. රාජ්‍ය ආදායම හා වියදම් අතර තිබුණු එහෙම හිරවෙලා හදපු අයවැයකුත් නෙවෙයි කියලා මම දකිනවා. මේක ඊට වඩා එහා ගිය අයවැය. දැන් මේ අයවැය හරහා ගොවියා විවසායකයෙකු බවට පත් කරන්න, වෙළඳපොළ ඉල්ලුමට ගැලපෙනසේ කෘෂිකර්මාන්තය දියුණු කරන්න වැදගත් යෝජනාවල් රාශියක් මුදල් ඇමතිතුමා විසින් ඉදිරිපත් කරා. ඒ වගේම වැවක් සහිත ගමක් සංකල්පයේ තවදුරටත් ශක්තිමත් කිරීමට එතුමා විසින් යෝජනා ඉදිරිපත් කරලා තියෙනවා. වැව්වල රොන්මඩු ඉවත් කිරීමේ අවශ්‍යතාවය ගැන අද අපි දකිනවා. ඒ වෙනුවෙන් මිලියන ගණනාවක් එතුමාගේ අයවැයෙන් වෙන් කරන්න එතුමා අමතක කරේ නැහැ. ඒ වගේම එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා නයෝජනා ක්‍රමය යටතේ රංවස්සැන්න සහ ගොවි නවෝද්‍යා වැනි නයෝජනා ක්‍රමවලට තිබෙන ප්‍රවේශය වැඩි කරන්න එතුමා අමතක කරේ නැහැ. ඒ නිසා මේ අයවැය සාම්ප්‍රදායික අපේ උරුමයන් රැකගෙන ඒවා ශක්තිමත් කරගෙන අනාගතයට ගැලපෙන ලෙස ඉදිරිපත් කරන්නට මංගල සමරවීර ඇමතිතුමාට පුළුවන්කම ලැබීම ගැන අපි ඉතාමත්ම සන්තෝෂ වෙනවා. ඉතින් සභාපතිතුමනි, හැම අංශයක් ගැනම හිතලා තිබෙනවා. අධ්‍යාපනයේට ඉතා විශාල මුදලක් සෞඛ්‍යයට විශාල මුදලක් කෘෂි කර්මාන්තයට විතරක් නෙමෙයි නිවාස අමාත්‍යාංශයට ලොකු මුදලක් වෙන් කරලා තිබෙනවා. ඊයේ සංචාරක ඇමතිතුමා මගේ කොට්ටාසේ බෙන්තර ප්‍රදේශයේ ගැවසෙනකොට එතුමා ඒ සංචාරක ව්‍යාපාරයේ නිරත වෙන උදවියට බොහොම ආඩම්බරයෙන් මතක් කරා ලංකාවේ මුදල් ඇමතිවරේ සංචාරක ව්‍යාපාරයේ වෙනුවෙන් වැඩිම සහන දීපු අයවැය අපේ වර්තමාන මුදල් ඇමතිතුමා ඉදිරිපත් කරපු විදිය ගැන. හැම පැත්තකින්ම ගම් වතුර පාලනය ගැන හිතුවා, අනිකුත් කාරණා ගැන හිතුවා. කුණු ඔබතුමා ලෑස්ති වෙනවා, දැන් වෙලා ඉවරයි කියන මම ඊට ඉස්සෙල්ලා අවසන් කරන්න. මේ ගම් වතුර පාලනය ගැන හිතුවා, කුණු ප්‍රශ්නෙට විසඳුම් හොයන හැටි හිතලා තිනවා. හැම අංශයක් ගැනම හිතලා ඉදිරිපත් කරපු අය වැයක් කියන එක ප්‍රකාශ කරමින් નિયમિત වේලාවටම මගේ කතාව අවසන් කරන්න තීරණය කරපු නිසා ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙමින් මගේ වචන ස්වල්පයෙන් මේන් අවසන් කරනවා.
බොහොම ස්තුති මිනිස්ටර් ඔන්රබල් මහින්ද අමරවිද.
ගරු නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමනි, මංගල සමරවීර ඇමතිතුමාගේ මංගල අයවැය පිළිබඳව අද මේ විවාදයට එකතු වෙන්න ලැබීම පිළිබඳව මා ඉතාමත් සතුටටපත් වෙනවා. ඒ වගේම අපිට අයවැයලේකන පිළිබඳව දිගින් දිගටම මතකයේ තියෙනවා. හැමදාම අයවැයලේකනයක් ඉදිරිපත් කරාට පස්සේ ඒ අයවැයලේකනේ අඩුපාඩු නැත්තම් නරක පැත්ත තමයි විරුද්ධ පක්ෂය හැමදාම කියන්නේ. කොච්චර හොඳ අයවැයලේකනයක් ඉදිරිපත් කරත් ඊට පස්සෙන්ද ඉඳලා විවේචනය කරනවා, ඊට පස්සෙන්ද නෙවෙයි. එදාම කැමරාවක් තියලා ඇල්ලුවත් කියන්නේ සත පහකට වැඩක් නැති අයවැයලේකනයක්. එහෙම නැත්තම් බොරු අයවැයලේකනයක්. එහෙම නැත්තම් ජනතාව වලපල්ලට යන අයවැයලේකනයක්. ජනතාව පීඩනයට පත් වෙන අයවැයලේකනයක්. මේ වගේ දේවල් තමයි නිරන්තරයෙන්ම කියන්නේ. එහෙම නැත්තම් අයවැයලේකනය හොඳට ඉදිරිපත් කරොත් වෙන කියාගන්නම දෙයක් නැත්තම් කියනවා මේක සුරංගනා ලෝකයක් මවපු අයවැයලේකනයක් කිය. يعني අයවැයලේකනේ හොඳනම් කියන දේ තමයි සුරංගනා. ඒ කියන්නේ කරන්න බැරි දෙයක් කියනවා කියන එක තමයි ඒකෙන් කියන්න උත්සාහ දරන්නේ. මේ වර අයවැයලේකනේටත් මම දැක්ක සමහර අය කියනවා සුරංගනා ලෝකයක් මවලා තියෙනවා සුරංගනා අයවැයක් කියලා. ඒකෙන්ම පේනවා මේ අයවැයලේකනය ඒ අයටත් මේකේ දැඩි විවේචනයක් මේක තුළ නැතේ කියන එක. ඒ වගේම තමයි අයවැයලේකනයක් ඉදිරිපත් කරාම ආණ්ඩු පක්ෂයත් සාමාන්‍ය සම්ප්‍රදාය වෙලා තිබුණේ මොනතරම් නරක දේවල් තිබුණත් මොනතරම් වැරදි දේවල් තිබුණත් මේක හරිම හොඳ අයවැයලේකනයක්. මේක ඉතිහාස ඉදිරිපත් කරපු හොඳම අයවැයලේකනයක්. මේකෙන් රට ඉස්සරහට යනවා කියලා හොඳ පැත්තක් ගැන කතා කරා. නමුත් ඒ සම්ප්‍රදාය දැන් අවුරුදු දෙක තුනක ඉඳලා වෙනස් වෙමින් යනවා. ඒ තමයි ආණ්ඩු පක්ෂයේ ඉඳගෙනම අපි අයවැයලේකනයක් වැරදි විදියට ඉදිරිපත් කරාම එහෙම නැත්නම් වැරදි කාරණා අයවැයලේකනයක තිබුණොත් ඒක අපි ආණ්ඩුවේ ඉඳගෙනම පෙන්වලා දෙනවා. ආණ්ඩුවේ අමාත්‍යවරු මේක විවේචනය කරනවා. විවේචනය කරනවා විතරක් නෙමෙයි අයවැයලේකනේ අවසානයේ සම්මත වෙන්නට පෙර ඒ බොහෝ දේවල් වෙනස් කරගන්න රජයේ අමාත්‍යවරු විදියට නැත්තම් අපේ ආණ්ඩුවේම අමාත්‍යවරු ඒ වෙනුවෙන් පෙරමුණ අරගෙන කටයුතු කළා. ඒවා ජනතාවාදී විදියට බොහෝ දේවල් වෙනස් කරන්න සමත් වෙලා තියෙනවා. ඒ වගේම තමයි මේවර අයවැයලේකනේ අපි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ විදියට ඒ නියෝජනය කරන අමාත්‍යවරු විදියට අපි මුදල් ඇමතිතුමාට යම් යම් අදහස් ප්‍රමාණයක් ලබා දුන්නා. එතුමා ඒ පිළිබඳව විශේෂ සැලකිල්ලක් දක්වලා ඒ වෙනුවෙන් පැහැදිලි වැඩපිළිවෙළක් සකස් කරලා තියෙන බව අපිට පේනෙන්නට තිබෙනවා. ඒ අපි ලබා දුන්නේ එතුමාට අපේ අදහස් විදියට අපේ අමාත්‍යංශවලට මුදල් වෙන් කර ගැනීම සම්බන්ධව නෙමෙයි. නැත්තම් පෞද්ගලිකව ඒ මන්ත්‍රී ඇමතිවරුන්ගේ වරප්‍රසාද පිළිබඳව නෙමෙයි. අපේ අපිට අවශ්‍ය වාහන මිලදී ගන්න අයවැයලේකන සකස් කිරීම නෙමෙයි. අපි කිව්වේ අපි අදහස් කරේ රට ඉස්සරහට යන ඒ වගේම රැකී අවස්ථා බිහිවෙන ඒකම ජාත්‍යන්තරයට මේ රට විවෘත වෙන රටේ දියුණුව වෙනුවෙන් ඒ වගේම ජීවන වියදමටත් යම් සහනයක් ඇති වෙන විදිහේ යම් යම් යෝජනා ප්‍රමාණයක් තමයි ලබා දුන්නේ. ඒ ආකාරයෙන්ම මුදල් ඇමතිතුමා ඒ සියලු කාරණා සැලකිල්ලට අරගෙන මේ අයවැයලේකනය හැම කෙනෙක්ගෙන් ප්‍රශංසාවට ලක් වෙන ආකාරයට සකස් කරගන්න එතුමාට හැකියාවක් ලැබුණා. එක පැත්තකින් එතුමා මං හිතන්නේ දේශපාලනේ වුණත් එතුමා හොඳට වැටහීමක් තිබෙනවා මේ පක්ෂ දෙක තුලම කටයුතු කරපු නායකයෙක් විදියට. එතුමා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ වැඩ පිළිවෙල පිළිබඳවත් අවබෝධයක් තියෙනවා. ඒ වගේම එක්සත් ජාතික පක්ෂයේ වැඩ පිළිවෙල පිළිබඳවත් අවබෝධයක් තිබෙනවා. ඒ දෙකේම හොඳ ලක්ෂණ විශාල ප්‍රමාණයක් අරගෙන මේ අයවැය ලේඛනය සකස් කරා කියලා තමයි මා විශ්වාස කරන්නේ. ඒ වගේම අයවැය ලේඛනය සම්බන්ධ යම් යම් තියෙන ගැටලු පිළිබඳවත් අපි කාරණා ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මම පළවෙනියටම හොඳ පැත්ත තියලා සමාජයේ යම් කතාබහක් ඇති වෙන කාරණයක් පිළිබඳව අමාත්‍යතුමාගේ අවධානය මේ වෙලාවේ යොමු කරන්න කැමතියි. ඒ තමයි මේ නාවික ශේෂ්ත්‍රය නැව් ශේෂ්ත්‍රය පිළිබඳව යම් කතාබහක් අද සමාජය තුළ ඇති වෙලා තිබෙනවා. ඒ පිළිබඳව ඔබතුමාගේ විශේෂ අවධානය යොමු කළා. මොකද අපේ නාවික කර්මාන්තේ 40%ක් පමණ තමයි විදේශ රටකට අවස්ථාව ලබා දීලා තියෙන්නේ. අනිත් මුළු ප්‍රමාණය අයිතිවාසිකම් සියල්ලම අපේ රටට තියාගෙන තියෙන එක 100%ක් විවෘත වෙන බවට අද සමාජයේ කතාබහක් යනවා. මේ පිළිබඳව නැවත සාකච්ඡා කරලා අපිට කතා කරන්න පුළුවන්. සාකච්ඡා කළා එහෙම තත්ත්වයක් ඇති වෙනව නම් අපේ දේශීය කර්මාන්තයත් ආරක්ෂා වෙන විදියට යම් වැඩ පිළිලක් සකස් කළ යුතුයි කියන එක පිළිබඳව අපි අවධානය යොමු කරන්න කැමතියි ඔබතුමාගේ. ඒ වගේම මේ ශේෂ්ත්‍රයේ ඔබතුමාගේ මංගල සමරවීර ඇමතුමාගේ අයවැය ලේඛනය නීල හරිත යුගයක් කරා යන වැඩපිළිවෙලට ආරම්භයක් විදියට එතුමා බොහෝ පරිසර හිතකාමී කාරණා වෙනුවෙන් මූල්‍ය ප්‍රතිපාදන වෙන් කළා තියෙනවා. වගේම යම් යම් ක්‍රියාමාර්ග රාශියකුත් ඒ වෙනුවෙන් අරගෙන තියෙනවා. දැන් මේ අයවැය ලේඛනය ඉදිරිපත් කරනට පස්සේ උඩාක් විවේචනාව දුරකථන බද්දක් පිළිබඳව, දුරකථන ගාස්තු වැඩිවීමක් පිළිබඳව. නමුත් එතුමා ඉතාමත් පැහැදිලිව දැන් සඳහන් කරලා තිබෙනවා එසේ කිසිම ආකාරයක දුරකථන පාවිච්චි කරන අයට ඒ බද්ද අදාළ වෙන්නේ නැහැ කියලා. ඒතර විපක්ෂයේ විදියට ගෙනාවු ප්‍රධාන චෝදනාවෙන් ඒක අසත්‍යක් කියලා මේ වෙන විට තහවුරු වෙලා තියෙනවා. ඒ වගේම බැංකු මත ගනුදෙනුවලදී අය කරන රුපියල් 1000කට 120ක ඒ බද්ද පිළිබඳව බොහෝ අදහස් ඉදිරිපත් වෙලා තිබෙනවා. ඒ කාරණේදිත් එතුමා ඉතාමත් පැහැදිලිව දැන් සඳහන් කරලා තියෙන එක ගනුදෙනු කාර්යයන්ට බල නොපාන ආකාරයෙන් මේ අධික ලාභ ලබන බැංකුත් තියෙනවා. ඒවයින් තමයි මේ සඳහා මූල්‍ය ප්‍රතිපාදනය ලබා ගන්න පුළුවන්කම ලැබෙන්නේ කියලා. විරුද්ධ පක්ෂ කතාව ආරම්භ කරපු වෙලාවෙ ඉඳලම ගෙන ප්‍රධාන චෝදනා දෙකම අසත්‍ය බව මේ වෙලාවේ ඔප්පු කරන්න පුළුවන්කම ලැබිලා තියෙනවා ආණ්ඩුවට. එහෙම කිසිම ආකාරයක හිරිහැරයක් වෙන්නේ නැtei කියන එක පිළිබඳ. ඒ වගේම ඉන් අනතුරුව අපේ සීබි රත්නායක මන්ත්‍රීතුමාත් ඉන්නවා. එතුමාත් දන්නවා. එතුමාත් ඉන්දෙදි තමයි යෝජනා ආවේ. මේ අපේ මන්ත්‍රීවරු කතා කරා දුරකථන වලට බද්දක් ගහනවා. දුරකථන ගාස්තු වැඩි වෙනවා. බැංකු වල ගනුදෙනු කරනකොට 120ක බද්දක් ගහනවා. එතකොට ඒක බැංකු වල ගනුදෙනු කාර්යයන්ගෙන් තමයි අය වෙන්නේ කියන එක පිළිබඳව තමයි ප්‍රධානම චෝදනා දෙක විදියට ඉදිරිපත් කරේ. ඊළඟට තව කාරණයක් කිව්වා විදේශිකයන්ට ඉඩම් හිතුමතේට මිලදී ගන්න පුළුවන්කමක් ලැබෙනවා කියලා. ඒ කාරණේ සම්බන්ධවත් අපි තම සංවේදීව හිතනවා. මොකද විදේශිකයන්ට ලංකාවේ සියලු ඉඩකඩම් ගන්න අපිට ඉඩ දෙන්න පුළුවන්කමක් නැහැ. මේ අයවැය ලේඛනය ආවත් අපි කල්පනා කරලා තියෙනවා, අපි සාකච්ඡා කරලා තියෙනවා මේ පිළිබඳව අදහස් අනුව කැබිනට් මණ්ඩලය මේ පිළිබඳව පුළුල්ව සාකච්ඡා කරලා ව්‍යාපෘතියක් ආරම්භ කරන්න. රැකියා ඇති වෙන කර්මාන්තයක් ඇති කරන අවස්ථාවකදී මිසක් හිතමතේට විදේශිකයන්ට මුළු මුහුදු තීරයම ගන්න ඉඩ දෙන අවස්ථාවේ බදු සහනයක් ලැබෙන්න ඒ අවකාශයක් ඇති වෙන්නේ නැහැ. එහෙම පසුගිය කාලේ එහෙම අවස්ථාවක් උදා වෙලා තිබුණා. ඒ නිසාම මුහුදු තීරයේ විශාල ප්‍රමාණයක් විදේශිකයන් සතු වෙච්ච බව අපි දන්නවා. නමුත් අද ඒ தත්ත්වේ වෙනස් කළා. ආයෝජනවලට, කර්මාන්තවලට, ඒ වගේම රැකියා උත්පාදන ව්‍යාපෘතිවලට තමයි ඒ අවස්ථාවන් ලබා දෙන්නේ. ඒ වගේම කැබිනට් මණ්ඩලය ඒ පිළිබඳව පුළුල්ව සාකච්ඡා කළා තමයි ඒ වගේ තීන්දුවක් ගන්නව නම් ගන්න කියන එක පිළිබඳවත් අපි පැහැදිලිව කියනවා. ඒ වගේම මුදල් ඇමතුමා තව විශාල අදහසකින් මේ අයවැය ලේඛන ඉදිරිපත් කරා. ඒ තමයි මේ රට ඉස්සරහට ගෙනියන්න පුළුවන් අංශ පිළිබඳව එතුමා අවධානය යොමු කරා. ඒ තමයි එතුමා විශ්වාස කරන විදියටම රටේ සත්‍ය තත්ත්වයත් ඒක. මේ රට දියුණු කරන්න පුළුවන් ශේෂ්ත්‍ර දෙකක් පිළිබඳව අද මූලිකවම අවධානය යොමු කරලා තියෙනවා. ඒකක් තමයි සංචාරක ශේෂ්ත්‍රය. අනිත් එක තමයි ධීවර ශේෂ්ත්‍රය. මේ ශේෂ්ත්‍ර දෙකෙන් තමයි අපේ රටට විශාල අපේ ජනතාවගේ ජීවන තත්ත්වය උසස් කරන මට්ටමට වගේම රටේ ආර්ථික වර්ධනයට විශාල පිටුහලක් කරගන්න පුළුවන්කම ලැබෙන්නේ මේ කර්මාන්ත දෙක ශක්තිමත් කිරීම තුළ. ඒ අනුව සංචාරක ශේෂ්ත්‍රයේ වර්ධනය වෙනුවෙන් ඒ ආයෝජන ගෙනීම වෙනුවෙන් ඒ අයගේ අභිවෘද්ධිය වෙනුවෙන් එය ප්‍රචලිත කිරීම සඳහා එතුමා අංශ ගණනාවක් කෙරෙහි අවධානය යොමු කරලා තියෙනවා වගේම මූල්‍ය ප්‍රතිපාදන වෙන් කරලා තියෙනවා. ඒ වගේම ධීවර අමාත්‍යංශයට එතුමා මූල්‍ය මේ සහයෝගය ලබා දුන්නා වගේම අනාගතයේ කොහොමද කටයුතු කරන්න කියන එක පිළිබඳව දැක්මක් සහිත වායවැලේකනේ බොහෝ කරුණු ඉදිරිපත් කරලා තියෙනවා. දැන් පසුගිය මාසයේ බැලුවොත් ගිය අවුරුද්දට සාපේක්ෂව අපනයන ශේෂ්ත්‍රයේ වැඩිම වර්ධනයක් ලබාගත් අංශයක් තමයි ධීවර අංශය. 140%කට වැඩි අපනයන වර්ධනයක් ධීවර ශේෂ්ත්‍රයට ඇති කරගන්න පුළුවන්කම ලැබුණා. ඒ කටයුත්තට එක පැත්තකින් බැලුවොත් මංගල සමරවීර ඇමතුමා තමයි මූලිකත්වයේ ගත්තේ. මම එතුමාට ඒ පිළිබඳව ප්‍රශංසාව නොඅඩුව ඉදිරිපත් කරන ඕන. විදේශ අමාත්‍යවරයා විදියට කටයුතු කරන අවධියේ අපේ ධීවර ශේෂ්ත්‍රයට ඇති වෙලා තිබුණු තහනම අපේ එක මාළු කෑල්ලක් යුරෝපයට යවන්න බැරි තත්ත්වයක් තිබුණා. අපිට මත්ස්‍ය තහනමක් පනවල තිබුණා. මේ මත්ස්‍ය තහනම ඉවත් කර ගැනීම සඳහා ජනාධිපතිතුමා අගමැතිතුමා ඒ වගේම රජයේ විදියට ඒ වෙලාවේ අපේ යහපාලන ආණ්ඩුව විවිධ උත්සාහයන් දරන වෙලාවේ විදේශ මාත්‍යතුමා විදියට අපිට නිරන්තර සහයෝගයක් ලබා දුන්නා මත්ස්‍ය තහනම ඉවත් කරගන්න. ඒ නිසා අද මත්ස්‍ය තහනම ඉවත් වුණා විතරක් නෙවෙයි GSP තහනමත් ඉවත් වුණා. ඒ නිසා තමයි අපිට මත්ස්‍ය කර්මාන්තයට මේ වගේ විශාල වර්ධනයක් අපනයන ශේෂ්ත්‍රයේ ඇති කරගන්න පුළුවන්කම ලැබිලා තියෙන්නේ. ඒ වගේම අපි දන්නවා එදාගත්තු ක්‍රියාමාර්ග නිසා ජාතික ආණ්ඩුව ගත්තු ක්‍රියාමාර්ග නිසා අපිට පුළුවන්කම ලැබුණා ඒ වෙලාවේ ඉදිරියට තහනම් වෙන්න තිබුණු තේකොළවලට තහනමක් ඇති වෙන්න තිබුණා. මම දන්නවා ඒ තහනමට යම් ආකාරයක මටත් මැදිහත් වීමක් සිද්ධ වෙන්න අවස්ථාව ලැබුණා ඒ ආපු කණ්ඩායම් එක්ක ඒ අයගේ අදහස් අපිට ලබා ගන්න. ඒ වෙලාවේ ඒ කිව්වේ පසුගිය කාලේ වගේ දිගින් දිගටම මේ රටේ කටයුතු සිද්ධ වුණා නම් අපි GSP තහනම ඇති කළා මත්ස්‍ය තහනම ඇති කළා නිකන් ඉන්නේ නැහැ. අපි තේවලටත් ඒ තහනම ඇති කරන තත්ත්වයට ගේනවා කියලා. ඒ වෙනකොටත් යම් යම් වාර්තා සකස් කරලා තිබුණේ අපේ රටේ කසල තේ තියෙනවා ඒවා මිශ්‍ර කරලා එවනවා කියලා. ඉතින් ඒ අවධානයෙන් බේරගන්න එතුමාට මූලිකව ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්කම ලැබුණේ ඒක ප්‍රතිඵලය තමයි මාස 6ක් ඇතුළතම අපිට ලබා ගන්න පුළුවන්කම ලැබුණේ මත්ස්‍ය අපනයනේ විශාල වර්ධනයක්. අද ඒ කර්මාන්තය වෙනුවෙන් ධීවර ශේෂ්ත්‍රයේ නගා සිටීම සඳහා මෙවර අයවැලේකනේ මුදල් විශාල ප්‍රමාණයක් වෙන් කරා වගේම අංශ කීපයක් කෙරෙහි අවධානය යොමු කරා. ඒ තමයි මෙතෙක් අපි අත නොතියපු කලපු 116ක් ලංකාවේ තියෙන විශාල මත්ස්‍ය සම්පතක් නෙලා ගන්න. උතුරු නැගෙනහිර ඇතුළු. ඒ වැඩපිළිවෙල වෙනුවෙන් වෙනම ව්‍යාපෘතියක් ඇති කළා. ඒ සඳහා මිලියන දහසක මුදලක් අයවැලේකනේ වෙන් කළා දීලා තියෙනවා. පළවෙනි අදියර විදියට කලපු 10ක් සම්වර්ධනය කරා. මේ කලපු වලින් අල්ලගන්න මසුන් විශාල ප්‍රමාණයක් විදේශ රටවල් වලට යොමු කිරීමේ හැකියාව තියෙනවා. විශාල ඉල්ලුමක් තියෙනවා. ඉතින් ඒකට පිළියමක් විදියට මූල්‍ය ප්‍රතිපාදන ලබා දීලා තියෙනවා. ඒ වගේම නවීන තාක්ෂණයේ යාත්‍රා වලට හඳුන්වලා දෙන්න එතුමා මූල්‍ය ප්‍රතිපාදනයක් අපිට වෙන් කළා දීලා තියෙනවා. ඒ තමයි අඩි 55ට වැඩි බෝට්ටු නිෂ්පාදනය කරනකොට ඒකට නවීන තාක්ෂණයේ සහිතව මත්ස්‍ය අස්වැන්න නාස්ති නොවන ආකාරයේ බෝට්ටු නිෂ්පාදනය වෙනවා නම් 150ක සහනාධාරයක් ලබා දෙන්නේ. ඒ වගේම තිබෙන යාත්‍රා ශීතාගාර පහසුකම් වැඩි දියුණු කරගන්නව නම් ඒ සඳහා 150ක සහනාධාරයක් ලබා දෙන්න එතුමා එකඟතාවය පළ කරලා තියෙනවා. ඒ තුලින් අපිට 140ක මත්ස්‍ය පසුවස්සනු තාක් නාස්තියක් සිද්ධ වෙනවා. තව විදියකට කිව්වොත් අපි අල්ල ගන්න මාළු වලින් 140ක් මාළු විදියට පරිභෝජනය වෙන්නේ නැහැ. ඒ ප්‍රමාණය අවම කර ගැනීම සඳහා මෙවර අයවැලේකනේ මුදල් ප්‍රතිපාදන වෙන් කිරීම පිළිබඳව අපි ආඩම්බර වෙන්න ඕන, සතුටු වෙන්න ඕන. ඒ වගේ අංශ ගණනාවක් කෙරෙහි එතුමා මේ රට දියුණු කරන්න පුළුවන් අංශ කෙරෙහි අවධානය යොමු කළා, කටයුතු කළා තියෙනවා. ඒකම එතුමා තව කාරණා කීපයක් පිළිබඳව අවධානය යොමු කරා. ඒ තමයි ආයෝජන තිරිමත් කිරීම සඳහා සියලු අංශවලින් ක්‍රියාත්මක වෙන වන් ස්ටොප් ආයතනයක් ස්ථාපිත කරන්න එතුමා අයවැය ලේඛනයේ කතා කරලා තියෙන. මේ රටට ආයෝජනය එනකොට තිබෙන ප්‍රධාන බාධාව තමයි ආයෝජකෙක් ආවොත් ඒ අයට අනුමැතියන් ගන්න හැම ආයතන ගණනාවකට යන්න සිද්ධ වෙනවා. ඒ යන හැමතැනම සති ගණනක් ප්‍රමාද වෙනවා විතරක් නෙමෙයි විශාල මුදලකුත් වැය කරන්න සිද්ධ වෙනවා. ඒක අනිවාර්යයෙන්ම කියන්න ඕන. ඒ නිකම්ම ෆයිල් එකේ හාට මෙහාට මාරු වෙන්නේ නැහැ. ෆයිල් එකක් නිකම්ම අනුමත කරගන්න බෑ. ඒ සඳහා මුදල් ගනුදෙනු සිද්ධ වෙනවායි කියන එක අපිට හොඳටම වැටහිලා තියෙනවා. ඒ නිසා මේ රටට හොඳ ආයෝජක එන්නේ නැහැ. මේ රටට ව්‍යාපෘතියක් ක්‍රියාත්මක කරනවා නම් එන්නේ අතරමැදිය. බ්‍රෝකර්ස්ලා ඩීලර්ස්ලා තමයි ඇවිල්ලා මේ ව්‍යාපෘතිය අනුමත කරගන්න ගිහිල්ලා තමයි ඒ ව්‍යාපෘතිය අනුමත කරගෙන තවත් කාටවත් විකුණන්නේ. ඒ පිළිබඳව එතුමා ගත්තු අවධානය පිළිබඳව අපි අගය කරන්න ඕන. ඒ වගේම තව කාරණයක් මම කියන්න කැමති. මේ ආණ්ඩුව ජාතික ආණ්ඩුවට තව විශාල කාර්යභාරයක් තියෙනවා. ඒ තමයි ජාතික ප්‍රතිපත්ති හදන්න ඕන. ජාතික ආණ්ඩුවක් ජාතික ප්‍රතිපත්ති හදන්න ඕන. ඒක තාමත් ප්‍රමාද වෙලයි කියන එක මට පැහැදිලිව පේන්න තියෙනවා. මම ඒක කියනවා බය නැතුව. අපිට අධ්‍යාපනයට, කෘෂිකර්මයට, ධීවර ශේෂ්ත්‍රයට සහ අනිකුත් ශේෂ්ත්‍රවලට ජාතික ප්‍රතිපත්ති හදන්න ඕන. ආණ්ඩු මාරු වෙනකොට වෙනස් වෙන ජාතික ප්‍රතිපත්ති අපිට තිබුණේ. ආණ්ඩු නෙවෙයි ආණ්ඩු ඇතුළේ ඇමති මාරු වෙනකොට වෙනස් වෙන ජාතික ප්‍රතිපත්ති තමයි අපේ තිබුණේ. ඒක වෙනස් කරන්න ඕන. දැන් අපි ධීවර අමාත්‍යාංශය ජාතික ප්‍රතිපත්තියක් සකස් කරනවා. එය ඉදිරි මාස කිහිපය ඇතුළත අපි අවසන් කරනවා. ඒ වගේම මම හිතනවා අනිත් අමාත්‍යාංශත් ඒ කාරණය පිළිබඳව අවධානය යොමු කරයි කියලා. ඒ වගේම අපි එකක් අමතක කරන්න හොඳ නැහැ. මේ රටේ ප්‍රශ්න පිළිබඳව බොහෝ දේවල් කතා කරනවා. ණය ගැන කතා කරනවා, ජීවන වියදම ගැන කතා කරනවා, හාල් රටින් ගේනවා කියනවා, රජ රටින් ගොවියා, රජ රටින් ජනාධිපතිතුමා පත් වුණා ගොවියෙක්ගේ පුතෙක් විදිහට හාල් රටින් ගේනවා කිය. හාල් රටින් ගේන්න හේතුව දන්නවා. අවුරුදු එකහමාරකට වැඩිය නියඟයක් තියෙනවා මේ රටේ. මේ රටේ නියඟයක් තියෙනවා. කුඹුරු වලින් 55% වගේ තමයි වගා කරන්න පුළුවන් කම ලැබුණේ. 55% විතර. එතකොට හාල් රටින් ගේන්න වෙනවා. අත්‍යවශ්‍ය ආහාර ද්‍රව්‍ය අපිට ලැබුණේ නැහැ. අපි හාල් රටින් ගෙනා පළවෙනි වතාවත් මේක නෙමෙයි. 2014 හාල් ගෙනාවා. ඒ හාල් ගෙනල්ලා කෝටි ගණනක්, බිලියන ගණනක් පාඩු කරගත්තා. ඒ මේ වගේ නියඟයක් තිබිලා නෙමෙයි. ඒ වෙලාවේ හාල් ගෙනා. දැන් නියඟ නිසා තමයි හාල් ගෙන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. ඒ සඳහා අතිරේක විශාල මුදලක් යනවා. ආහාරවලට විශාල මුදලක් යනවා මේ නියඟ නිසා. නියඟ නිසා රටේ ආර්ථිකයට විශාල බලපෑමක් තියෙනවා. කෘෂි ශේෂ්ත්‍රයේ කඩාවැටීමක් තියෙනවා. ධීවර ශේෂ්ත්‍රයේ කඩාවැටීමක් තියෙනවා. නියඟ නිසා අපේ මත්ස්‍යස්යන්නේ විශාල අඩුවක් තියෙනවා. මිරිදිය කර්මාන්ත. ඒවා අපිට බලපෑමක් තියෙනවා. ඒ විතරක් නෙමෙයි, තව කාරණයකට රජයේ මුදල් වියදම් වෙනවා. මිලියන 38,000ක් විතර ගෙවලා තියෙනවා මේ ආපදාවලින් විපතට පත් වුණු ජනතාවට සහනාධාර විදියට. ඉතිහාසෙ කවදාවත් එහෙම මුදලක් ගෙවලා නැහැ. ඉතමත් සුළු මුදලක් තමයි ගම් වතුර සහ ආපදාවලට සහන විදියට දීලා තියෙන්නේ. මම ඒ අමාත්‍යාංශය අවුරුදු ගාණක් කටයුතු කරා. අපි බිලියන් එකක්වත්, අඩු ගාණේ මිලියන් 1000ක්වත් මගේ මතක හැටියට අපි සහනාධාර විදියට දෙන්න අපිට අවකාශය තිබුණේ නැහැ. නමුත් මේ වතාවේ මිලියන 30,000කට වැඩි ප්‍රමාණයක් මුදල් අමාත්‍යාංශයේ සල්ලි වලින් මේ ගම් වතුර සහ නායම් ඒ වගේම නියඟයට මුහුණ දුන්නු ජනතාවට සහනාධාර දෙන්න විතරක් ලබා දීලා තියෙනවා. මේ කාරණේ අපි මතක් කළා තමයි අනිත් කාරණා පිළිබඳව කතා කරන්න ඕන. නියඟය මේ ආණ්ඩුව හදපු දෙයක් නෙමෙයි. නියඟය එක්කෙනෙක් දෙන්නෙක්ගේ වගකීමක් නෙමෙයි. ඒක පරිසරය ඇති වුණු තත්ත්වයක්. ඒක දේශගුණ විපර්යාසයක් නිසා ඇති වෙච්ච තත්ත්වයක්. එතකොට ඒකට මේ රජයට මුහුණ දෙන ගමන් තමයි මේ ආර්ථික වර්ධනය මේ මට්ටමින් පවත්වාගෙන යන්නත්, ඒ වගේම රටේ ඉදිරි ගමන වෙනුවෙන් කටයුතු කරන්නත් අවස්ථාව ලැබුණේ. මම මීට මං හිතන්නේ අවසාන වශයෙන් අපේ සභාපතිතුමා ඔළුව හොලවන කාලය වෙනුවෙන් මම එක විනාඩියකින් කතා කරන්න ඕන මේ එක කාරණයක් තියෙනවා. අපේ සෙවනගල සිද්ධිය දැන් අද පත්තරවල ප්‍රධාන ප්‍රවෘත්තියක් බවට පත් වෙලා තිබුණා. සෙවනගල සීනි සමාගම නැවත ලබා දෙනවා කියලා. ඒක මම හිතන්නේ කිසිසේත්ම අපිට එකඟ වෙන්න පුළුවන් කාරණයක් නෙමෙයි. මම මුදල් හැමතුමාගෙනුත් ගිහිල්ලා ඇව්වා. අයවැය ලේකනේ එහෙම හොරට හංගලා අයවැය ලේඛනයකින් ඉදිරිපත් කරන්න පුළුවන් කාරණා නෙමෙයි. ඒ ප්‍රශ්නයක් තියෙනවා නම් ඒවා විනාකාරයකින් බේර ගන්න ඕන දේවල්. ඒ අනපනත්වල වැරදි තියෙනවා නම් ඒවා වෙනම කාරණා වෙන්න පුළුවන්. හැබැයි රජයේ සතුව තියෙන සෙවණගල වෙන්න පුළුවන්, වෙනස් සමාගමක් වෙන්න පුළුවන්. එහෙම එක පුද්ගලයෙකුට දෙන්න පුළුවන් කමක් නැහැ. එහෙම යම් රාජ්‍ය දේපලක් යම් ආකාරයක බද්ධ ව්‍යාපාර හෝ වෙනත් අංශයකින් ක්‍රියාත්මක වෙනවා නම් ඒ පිළිබඳව විනිවිද භාවයෙන් කටයුතු කරන්න ඕන කියන එක තමයි අපේ මතය. අපි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ අමාත්‍යවරු විදිහට ඉතාමත් පැහැදිලිව කියනවා ඒ වගේ ආයතනයක් අපි කිසිසේත් දින එකකට අපේ එකඟතාවයක් පළ කරන්න කැබිනට් මණ්ඩලය තුල අපිට පුළුවන් කමක් නැහැ. අපි වෙච්ච වැරදි තියෙනවා වෙන ක්‍රමයකට නිවැරදි කරගමු. අපිට ඒකට අවස්ථාවක් ලබා දෙන්න පුළුවන් කමක් නැතේ කියන එක සඳහන් කරමින් අපේ ශිව ශක්ති ආනන්දන් මන්තුමා බොහෝ කාරණා කිව්වා. ඒ කාරණා පිළිබඳව අපි අවධානය යොමු කරන ගමන් එතුමා කිව්ව ආකාරයට කිසිදු ආකාරයකට ජනාධිපතිතුමා මේ හමුදාව පාවා දෙන්නේ නැtei කියන එක කිය පිළිබඳව කර ප්‍රකාශය මම කියන්න කැමතියි. ඒකෙන් අදහස් කරේ යුද්ධය වෙනුවෙන් කටයුතු කරපු හමුදාව පාවල දෙන්නේ එතුමා සූදානම් නැති බව පමණයි. එහෙම නැත්නම් හමුදාව වැරදි කළා තියෙනවා.
අමතිතුමා කාලය අවසානයි. කාලය අවසානයි.
මරලහෝ විනාත් කටයුතු වලට තියෙනවා නම් අපි ඒ ආරක්ෂා කරන්නේ.
බොහොමත් සුදි හොන්ඩබල් ජෝන් අමරතුංග.
ගරු සභාපතිතුමනි, මම අයවැය 39කට සහභාගී වෙලා තියෙනවා. මේ 39 වෙනි එක ඒ කාලේ ජේ.ආර්. ජයවර්ධන මැතිතුමාගේ පාලන සමය ආරම්භක අයවැය 2-3 පුදුම විදිහට සහන ලැබුණා මේ රටේ ජනතාවට. ඒ වගේ තමයි අද මේ මංගල සමරවීර මැතිතුමා ඉදිරිපත් කරලා තියෙන අයවැය ඒ හා සමාන ඔය කිට්ටුවට ජනතාවට ජීවත් වෙන්න එයාගේ ජීවිතය හරියට සකස් කරගන්න එතුමාගේ දීලා තියෙන යෝජනාවල් මම එතුමාට ප්‍රශංසා කරනවා. විශේෂයෙන්ම එතුමා බොහොම දූරදර්ශී ලෙස කල්පනා කරලා බලලා රට වැටිලා තියෙන ප්‍රපාතයෙන් ගොඩ ගන්න කොහොමද කියලා කල්පනා කරලා අද මේ අයවැය මේ ආකාරයෙන් ඉදිරිපත් කරලා තිනවා. ඒ තුලින් අද ජනතාවට විශාල සහන රැසක් ලැබෙන එක කිසිම සැකයක් නැහැ. ඒක ආයෝජනයේට පමණක් නෙමෙයි පරිභෝජනයටත් වමනා කරන විදිහට කටයුතු කරලා තියෙනවා. දැන් මේ අයවැය ගැන කොහොමද මේ ජනතාව ප්‍රසාදය පළ කරලා තියෙන්නේ? අපි දැක්කා පහුගිය දවස්වල රජයේ ප්‍රවෘත්ති පත්‍රවලත් ඒ වගේම පෞද්ගලික අංශයේ ප්‍රවෘත්ති පත්‍රවලත් මෙන්න මෙහෙම කිව්වේ විවසා විප්ලවකාරී අයවැයක් කියලා තිබුණා. මේවා රජයේ ප්‍රවෘත්ති පත්‍ර විතරක් නෙමෙයි පුද්ගලික ප්‍රවෘත්ති පත්‍රත් ඒ වගේම බජට් ෆෝර් ඕල් කියලා ඉංග්‍රීසි පත්‍රවල තිබුණා. ඊළඟට තිබුණා තරුණයන්ට සහ ව්‍යවසායකට මුල් තැන දෙන ආයතන. ඒ වගේම ඉංග්‍රීසි පත්‍රවල තිබුණා බජට් ෆෝර් එන්ටර්ප්‍රයිස් ඔෆ් ශ්‍රී ලංකා. ඒ වගේම තවත් ප්‍රවෘත්ති පත්‍රවල තිබුණා නීල හරිත ආයවැයක් කියලා. ආයෙත් තිබුණා ක්ලීන් ලීන් ක්ලීන් ග්‍රීන් බජට් කියලා. මේ ආයවැය මේ විදිහට තමයි ජනතා මතය මේ අයවැය යෝජනා පිළිබඳව රටට ප්‍රවෘත්ති ලබා ගන්න පුළුවන් වුණේ. ඒක නිසා මම එතුමාට අපි ප්‍රශංසා කරනවා. විශේෂයෙන්ම එතුමාගේ මේ යෝජනා තුලින් රටේ සංවර්ධනයට ආයෝජනයට ජනතාවේ ජන ජීවිතයට ආධාර උපකාර වෙන පිළිවෙලට මේ වගේ යෝජනා රසක් ඉදිරිපත් කරලා තිබෙනවා. මම තව මට තව වෙලා තියෙනවද නැත්නම් ඔබතුමා මම කැමෙන් පස්සේ අවස්ථාව දෙනවා? යස් සර්. Were some of those headlines that described the people's reaction to the budget of 2016. It has effectively addressed the short term, medium and the long term requirements of the economy, social and environmental front in order to ensure an educated, healthy and an entrepreneurial country by the year 2020. Now those are the broad objectives of the proposals that are brought forth by this budget. As the Minister of Tourism, on behalf of the tourism sector, I wholeheartedly welcome the budget, which has given many concessions to the tourism sector and laid the foundation for sustainable growth of the industry for the years to come. Budget 2018 is a visionary blueprint that will increase exports, boost tourism, foreign direct investment, which in turn will form the launching pad for the economic prosperity. It will help relatively the unity government's vision of 2025 to make our nation
Honorable Minister,
upper middle income country for the year 2025.
You may continue after the lunch.
Okay.
I suspend the house till 1:30 for lunch.